சில நேரங்களில் நீங்க கதைகள் கதை சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஸ்டோரி. எனக்கெல்லாம் சில பேர் கதை சொல்லும் போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்றவங்கலாம் சில பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு கேரக்டர் எடுத்தாங்கன்னா அவங்க யாரு, அவங்க எங்க பிறந்தாங்க, அவங்க எப்படி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்க ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுடைய துணி எப்படி இருக்கும், அவங்க இது என்ன அப்படின்னு ஒரு அவங்கள பத்தி எல்லாம் ஒரு டீட்டெயிலாக சொல்ற மாதிரி. இன்னும் ஒரு ஊரை எடுத்தோம்னா அந்த ஊரை பத்தி ரொம்ப டீட்டெயில், அந்த ஊர் எங்க இருந்துச்சு, எந்த வருஷத்துல அந்த ஊர் ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு ஒரு கதைன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். எல்லாத்தையும் கற்பனை பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு டீட்டெயில் இருக்கும். எனக்கு சின்ன வயசுல எனக்கு சின்ன ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துல எல்லாம் டிவி எல்லாம் அவ்வளவு ஃபேமஸ் இல்லை இல்லைங்களா, அப்போ எங்க அத்தை எல்லா பசங்களை உட்கார வச்சுட்டு கதை சொல்லுவாங்க. அதெல்லாம் உட்காந்து ஏழு மலைலாம் தாண்டி எல்லாம் கற்பனை பண்ணும்போது கதை சொல்லும் போது ரொம்ப டீட்டெயில் அதுல இருக்கும். சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் கதை சொல்றது, இப்ப கூட கதை சொல்றது பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்தார், அவர் எந்திரிச்சார், அவர் நடந்தார், அவர் முன்னாடி இப்படி திரும்பினார் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டா கதை இருக்கும். அது ரொம்ப ஒரு மாதிரி கேட்கறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்கலாம், ஒரு இதா இருக்கலாம். இந்த டிவியில வர மெகா சீரியல்ஸ்லாம் அப்படித்தான் பாத்தீங்கன்னா, இல்லாததெல்லாம் எல்லா பக்கமும் டைரக்ஷன், இவங்க தான் கதாபாத்திரம்னா அவங்களுக்கு மாமா, அவங்களுக்கு அத்தை, அவங்களுக்கு இது, அங்க பின்னாடி என்ன நடந்துச்சு, அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு அஞ்சு பத்து வருஷம் அப்படித்தான் ஓட்டுருது அவங்க இல்லைங்களா, எல்லாம் கதைகள்லாம் கோத்து. ஆனா பைபிள்ல எழுதுறவங்க ஒருவேளை அப்படி எழுதியிருந்தாங்கன்னா, எல்லா கதையும் நமக்கு சொல்ற மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா, யோவான் சொல்ற மாதிரி உலகத்துல புக்ஸே பத்தி இருக்காது. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அதை எழுதணும்னா ரொம்ப சுருக்கமாக தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க. கதைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக அவங்க எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப எல்லா விஷயங்களையும் அவங்க நமக்கு சொல்லணும்னு ஆரம்பிச்சிருந்தா நிச்சயமாவே நம்ம எல்லாரும் ஒரு புக்ஸை வச்சிருக்க முடியாது, பைபிள்ன்ற மாதிரி ஒரு புக் இருந்திருக்க முடியாது. பாருங்களேன், அவங்க வந்து ஏன்னா பைபிளை சொல்றவங்க வந்து கதை, பைபிளில் கதை சொல்றவங்க வந்து எந்தெந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க. பாருங்களேன், அது ரொம்ப நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும். வேதத்தில் எழுதியிருக்கிறது வந்து அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தாதான் அதனோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்ப்போம். ஆண்டவர் ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாருன்னா அதுல ஒரு விஷயத்த எனக்கு சொல்ல விரும்புறார், இல்லைன்னா அதை எழுதியே இருக்க மாட்டார். பாருங்களேன், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் அசால்ட்டா நம்ம படிக்க மாட்டோம். எந்த காரியம் இது என்னத்துக்கு வருதுன்ற மாதிரியே யோசிச்சு என்னோ சொல்றாரு இவர், ஏதோ அவர் பாட்டிக்கன்ற மாதிரி நம்ம படிக்க மாட்டோம். ஒரு காரியத்தை அவர் சொல்றாருன்னா ரொம்ப சுருக்கின காரியத்துல இதை சொல்லே சொல்லணும்ன்றதுக்காகத்தான் அவர் எழுதி இருக்கிறது. பாருங்களேன், தேவனுடைய மகிமைக்காகவும் நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காகவும் ரொம்ப அவசியமா அது இருப்பதனால தான் அது எழுதி இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். பாருங்களேன், ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு சொல்லல. இப்ப இந்த கதைகள் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நாலாவது அதிகாரம் பார்க்கணும். டெபோரா பாராக் அவங்களுடைய கதை இன்னைக்கு வரப்போகுது. இதுல வந்து மூணாவது அதிகாரத்துல நம்ம கடைசியில ஒரு வசனத்தை விட்டுட்டோம், ஒரு ஜட்ஜ பத்தி. முதலாவது வந்த ஜட்ஜ் பேர் என்ன? ஆண்டவர் எழுப்பின ஜட்ஜு ஒத்னியல், பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. ரெண்டாவது ஜட்ஜு ஏகூத் இல்லைங்களா? ஏழு ஜட்ஜ் இந்த மாதிரி வரப்போறாங்க, அவங்கள வாழ்க்கையில் நீங்க மறக்க கூடாது. ஏகூத் மூணாவது ஜட்ஜ் யாரு? யாராவது இங்க சத்தம் கேக்குது, ஷாம்கார் இல்லைங்களா? ஷாம்கார் அப்படின்ற ஒருத்தான். அவர் எங்க தெரியல அப்படின்னு பார்த்தா மூணாவது அதிகாரம் கடைசி வசனம் இல்லைங்களா, கடைசி வசனத்துல அவர் இருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா அவரு அவருக்கு ஒரே ஒரு வசனம் தான், ஜஸ்ட் ஒன் வர்ஸ். அவரை பத்தி என்ன படிங்க அந்த வசனத்தை.
ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாக்கோலா முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான்.
பாருங்க, ஒரே ஒரு வசனம் தான் ஒரு ஜட்ஜ பத்தி. இந்த ஷாம்கார் அப்படின்றவங்க இவர் இந்த மாதிரி இந்த ஒரு வசனம் தான் அவரை பத்தி சொல்லுது. இதை தவிர்த்து வந்து டெபோரா அஞ்சாவது அதிகாரத்துல ஒரு பாட்டு பாடப்போது. அந்த பாட்டுல அவரை பத்தி ஆறாவது அஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல அவரை பத்தி வருத பார்க்கலாம். என்ன, டெபோரா டைம்ல தான் அவர் வாழ்ந்து இருக்கிறார், அதை நம்ம பார்க்கலாம். என்ன இவர் இவரை பத்தி ஏன் ஒரே ஒரு வசனம் இருக்கு அப்படின்னா, அது ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்லணும்னு விரும்பி இருக்கிறார் இல்லைங்களா, அது ஒண்ணுதான் சொல்லணும்னு. ஆனா நம்ம கொஞ்சம் படிச்சவங்க, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றவங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தோடு அதை எழுதியிருக்கிறார், எவ்வளவு அதிசயமா எழுதியிருக்கிறாருன்றதான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷாம்காரன் எடுத்தோம்னா யாரை 600 பேர் சாவடிச்சார்னு போட்டிருக்கு, பிலிஸ்தியரை. பிலிஸ்தியரை அந்த காலத்துல பிலிஸ்தியருங்க வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னா, அவங்க வந்து கடல் கொள்ளைக்காரருங்க மாதிரி கடல்ல தான் அவங்க பிரயாணம், அவங்க கோஸ்டல் ரீஜன்ல வாசம் பண்ணுகிறவங்க, கடல் கரையில வாசம் பண்ணுகிறவர்கள், அங்கதான் கடல் கரையில வாசம் பண்ணி கப்பல்ல தான் அவங்க பிரயாணம் செய்வாங்க. கப்பல்ல பிரயாணம் செய்து ஒரு ஒரு ஊருக்கா போய் ரைடர்ஸ் அந்த காலத்துல ஒரு ஒரு ஊருக்கா போய் அந்த ஊர்ல இருக்கிற மக்களை போய் சர்ப்ரைஸா போய் தாக்கி அந்த ஊர்ல இருக்கிற சொத்து பணத்தை எல்லாம் லூட்டி அடிச்சு அங்க இருக்கிற ஆண்களை சில நேரத்தில் அடிமைகளை எடுத்துக்குவாங்க, பெண்களை அழிச்சிருவாங்க, அங்க இருக்கிற ஊரை எரிச்சிருவாங்க. ரெய்டிங்ன்றது அந்த காலத்துல ரொம்ப பண்ணுவாங்க. இந்த பிலிஸ்தியருங்க ரொம்ப ஃபேமஸ், அதுக்கு ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி அவங்க போறது வந்து லேண்ட்ல வந்தாலும் கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கலாம், இது ஒரு ரகசியமாக கடல் கரையில இருந்து வந்து டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணக்கூடியவங்க, அந்த கரையில இருந்து இப்படி வரும்போது நம்மளால பார்க்க கூட முடியாது. அந்த மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் அட்டாக் கொண்டு வருகிறவர்கள் ரொம்ப இந்த பிலிஸ்தியருங்க. இந்த பிலிஸ்தியருங்க வந்து ரேட் பண்ணும் போது அவங்க அந்த கோஸ்டல் ரீஜனா அந்த மெடிட்டேரியன் சீ, நீங்க மேப் பாத்தீங்கன்னா தெரியும், மெடிட்டேரியன் சீல சர்ப்ரைஸ் அட்டாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கானானுடைய பார்டர் அந்த கடல் தாண்டி போன பிறகு வர்ற ஒரு ஊர் பேரு எகிப்து. அங்கிருந்தான இவங்க வந்தாங்க எகிப்து. இவங்க அடிக்கடி இந்த பிலிஸ்தியருங்க இந்த கோஸ்டல் இதா போய் கானானியர் பார்டரும் சரி எகிப்தையும் போய் தாக்கி இருக்கிறாங்க. நிறைய டைம்ல போய் தாக்கி அது இது பண்ணும் போது அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி கிராமத்தை எல்லாம் அழிச்சு பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளா பிடிச்சுக்கிட்டு, அவங்க ஆண்களை எல்லாம் அடிமைகளா பிடிச்சிட்டு போறவங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஷாம்கார் இருந்திருக்கிறார். பாருங்களா, ஒரு ஷாம்கார்ன்ற ஒரு வார்த்தை அவரை பத்தி என்ன போட்டிருக்கு, ஷாம்கார் ஆனாத்தின் குமாரன், ஆனாத்தின் குமாரன். பாருங்க ஆனாக் அப்படின்னும் போது பேர் வரும்போது அப்படின்னா என்ன சொல்லுது அது, அப்படின்னா அவர் ஒரு யூதன் இல்லை, அவர் ஒரு யூதன் இல்லை, இஸ் நாட் எ ஜூ. ஆனாக்குன்றது வந்து கானானியருடைய போர்க்கடவுளுடைய பேர். அவங்க ஒரு கடவுள் பால் என்றது எதுக்கு குறிக்கிறது, ஒரு செழிப்போம், ஒரு நல்ல வளன் வர்றதுக்கும் கிராப்ஸ் எல்லாம் வளர்றதுக்கும் ஒரு ஃபர்டிலிட்டி காடு தான் பாலும் அஸ்டராக், அது பாகால் பின்னாடி போனாங்க அப்படின்னு வருது. ஆனா இவர் ஆனாக்குன்ற கடவுள் வந்து போர் செய்யும் போது அந்த போருக்காக வணங்குற, போர்ல வெற்றி கிடைக்கணும்னு வணங்குற ஒரு தெய்வம் அவர். அந்த கடவுளுடைய பேர் தான் இவங்க அப்பாக்கு. அதனால என்ன தெரியுது, ஷாம்கார் வந்து ஒரு இஸ்ரவேலனே அல்ல. இன்னொன்னு கூட ஹிஸ்டரியில ஷாம்கார் வந்து ஒருவேளை எகிப்தியர்னால தாங்க எகிப்தியருக்கு வேலை செய்யற ஒரு போர் வீரன். இந்த பிலிஸ்தியர் அவங்களை தாக்க வருவதற்கு முன்பதாக இவன் இருந்து அவங்கள ஏதாவது தள்ள பண்ணி பிரச்சனை பண்ணணும்னு எகிப்தியர் வந்து இவனை வேலைக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் இதுல இல்ல, படிச்சா தான் தெரியும் ஹிஸ்டரியில என்ன அப்படின்னு. ஒருவேளை அவன் அப்படி ஆக்சுவலா இஸ்ரேல காப்பாத்தணும்னு காப்பாத்தல, பிலிஸ்தியர் அவங்க ரேட் பண்ண கானா ஊருக்கு வரும்போது எகிப்தியர் காப்பாத்தணும்ன்றதுக்காக இவன் பிலிஸ்தியரை நிக்க வச்சிருக்கிறான், தடை பண்ணிருக்கிறான், அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கிறான், அதன் மூலமாக இஸ்ரவேலை அவன் காப்பாத்தி இருக்கிறான் அப்படித்தான் அந்த வசனம். அதனாலதான் அவனுக்கு ரொம்ப இதெல்லாம் இல்ல, ஒரு அந்நியன் எகிப்தியருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஈ டூ சேவ்ட் இஸ்ரேல் அப்படின்னு வருது, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படித்தான வருது, அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்னு வருது. எகிப்தியருக்காக போர் செய்யும் போது ரட்சித்தான். ஏன் அவனை பத்தி ரொம்ப விசேஷமாக இங்க போட்டிருக்குன்னா, அவன் எதுல அவனுடைய பெரிய செயல், எதுல அவன் 600 பேரை கொன்னான்னு போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு, தாற்றுக்கோலா, தாற்றுக்கோல் இங்கிலீஷ்ல ஆக்ஸ் கோட் அப்படின்னு இருக்கு. ஆக்ஸ் கோட் அப்படின்னா வேற நம்ம காலத்துல என்னன்னா ஒரு ஆக்ஸ் கோட்னா, அந்த காலத்துல அந்த மாடு ரெண்டு மாடுகளை உழவு செய்யும் போது அந்த மாடுகள் கொஞ்சம் நின்னுச்சுன்னா வேகமா போச்சுன்னா இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு குச்சி எடுத்துட்டு அடிப்பாங்க இல்லைங்களா, குச்சி எடுத்துட்டு அடிப்பாங்க, சாட்டை வச்சுட்டு இருப்பாங்க, அதை போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு குச்சி தான், குச்சி கடைசியில ஒரு ஷார்ப்பா ஒரு கம்பி மாதிரி, ஒரு ரவுண்டா ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அதை போட்டு அந்த தட்டி தட்டி விடுவாங்க. அந்த மாடு கொஞ்சம் வேகமா போகணும்னு பாருங்களேன். ஒரு விவசாயம் செய்யற ஒரு மனுஷனாக அவனுக்கு இருந்த ஒரே வெப்பன் அதுதான். அந்த வெப்பனை வச்சுக்கிட்டு 600 பேரை இவன் சாவடித்திருக்கிறான் அப்படின்றத நம்ம பாக்குறோம். 600 பேரை சாவடிச்சிருக்கிறான். இது என்ன, முதல்ல ஒத்னியலை எழுப்பினாரு, அதுக்கப்புறம் ஏகூத எழுப்பினாரு, அதுக்கப்புறம் ஷாம்கார் வரானா, இஸ்ரேல் எவ்வளவு மோசம் மோசமா போயிட்டு இருக்குதுன்ற ஒரு நிலத்தான் நம்மளுக்கு காட்டுது. ஏன் ஏன் இஸ்ரேல ஒருத்தனையும் எழுப்ப முடியலையா? இது என்ன, இந்த வசனம் போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஷாங்காரை எழுப்பினது ஆண்டவர் தான். அவன் அந்நியனா இருந்தாலும், ஒரு கானானியனா இருந்தாலும், அவனை எழுப்பினது ஆண்டவர் தான். ஏன் ரொம்ப மோசமா இஸ்ரேல் ஜனங்க கானானியரோடு சேர்ந்து பயங்கரமா போயிட்டதுக்கு ஒரு அடையாளம் தான் அவர் ஆண்டவர். ஒத்னியல் மாதிரி ஆளுங்க இன்னுமே இல்ல, காலேப் மாதிரி யோசுவா மாதிரி ஆளுங்க இல்லாததுனால இவருங்க இந்த மாதிரி ஒரு ஷாம்காரை எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு. சரி, அது ஒரு நம்ம பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்துருச்சு. தொடர்ந்து நம்ம 4வது அதிகாரம் பார்ப்போம். ஷாம்காரை பத்தி நம்ம படிச்சுக்கிட்டோம். ஒரு சின்ன ஒரே வசனம் தான் அவருக்கு, அவரும் இஸ்ரவேலை ரட்சித்தான் அப்படின்றத பாக்குறோம். 4வது அதிகாரத்துல பார்த்தோம்னா, இந்த அதிகாரத்துல சொன்ன மாதிரி ஆண்டவர் ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தோ பாராக்குன்ற ஒருத்தர் வராரு, அவரை பத்தி ரொம்ப விஷயம் கிடையாது. அவர் திடீர்னு வந்து டெபோரா கிட்ட வராரு, டெபோரா கிட்ட என்ன பேசுறாருன்னு தெரியாது, எப்படி கிரீட் பண்ணாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு போர் நடக்குது அவருக்கும் சிசேராக்கும். சிசேரா ஓடுறாரு, எதனால ஓடுறாரு, அந்த போர்ல என்ன ஆச்சு, என்ன ஸ்ட்ராட்டஜி ஆச்சு, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இல்லவே இல்லை. ஏன் அப்படி விட்டுருக்குன்னா, சுருக்கமா எழுதும் போது அதனோட விளைவு என்ன, விளைவுக்கு எதெல்லாம் தேவையோ, நம்ம அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதெல்லாம் ஆண்டவர் விட்டுறார். அதான் நான் பாக்குறோம் இல்லைங்களா. சரி, இந்த 24 வசனங்கள் இருக்கு 4வது அதிகாரத்துல. இந்த 24 வசனங்களுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். இந்த வசனங்கள் எப்படி அமைந்திருக்குன்னு பார்க்கும் போது, இதுல வர கேரக்டர்ஸ் 1-3 வரைக்கும் வசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்கள பத்தி வருது இல்லைங்களா, அவங்களுடைய நிலைமை காமிக்குது. 1-3, 4-6 வரைக்கும் டெபோரான்ற ஒரு கேரக்டர் வருது. அதுக்கப்புறம் 10-16 வரைக்கும் பாராக்கும் சிசேராவும் வராங்க. 14 நடுவுல பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு வாரியராக, ஒரு போர் வீரனாக வர்றத நம்ம பார்க்கிறோம். 17-22 வரைக்கும் ஹெப்பர் அப்படின்ற ஜாயல், ஹெப்பருடைய வைஃப் ஜாயல் ஒரு பெண்ணு வர்றத பார்க்கிறோம். அப்புறம் கடைசியில 23-24 வரைக்கும் ஜபின், தமிழ்ல என்ன வருது, ஜாபின்னா யாபின், சரி அதை நம்ம படிக்கும் போது பார்த்துக்கலாம் யாருன்னு. அவர் வந்து கானான் ராஜா அப்படின்னு வருது. அவனுடைய கடைசி நிலைமை என்ன ஆகுதுன்னு, முதல்ல இஸ்ரவேல் ஜனங்க, அதுக்கப்புறம் டெபோரா, அதுக்கப்புறம் பாராக்கு சிசேரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாஹெல், ஜாஹெல் வருது, அப்புறம் ஜாபின் ராஜா. சரிதான், கேரக்டர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் இந்த கதையிலயோ. முதல்ல கேரக்டர்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், யார் இவர்கள் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அவங்க இருந்த இடங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு அந்த கதையை பார்ப்போமே. இதுல 3 வசனங்கள் நான் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஃபர்ஸ்ட் வருது 3 வசனங்கள். அதுல 3 தடவை இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் மக்கள் வரும் 3 வசனங்கள்லயும் வரும். கடைசியில் இருக்கிற 2 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, கானானுடைய ராஜா ஜாபினை பத்தி வருது. அவனை பத்தி 3 வரும், 3 வாட்டி அவனை பத்தி வரும். ஆரம்ப 3 வசனங்கள், கடைசி 2 வசனங்கள் வந்து, ஆரம்ப 3 வசனங்கள் இஸ்ரவேல் மக்களை பத்தி சொல்லுது, கடைசி 2 வசனங்கள் ஜாபினை பத்தி சொல்லுது. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா 2 பெண்கள், 2 ஆண்கள். அதான் அந்த கதை. 2 பெண்கள் வந்து ஜபேராவும், இது டெபோராவும் ஜாயல், 2 ஆண்கள், 2 போர் வீரர்கள் கேப்டன்ஸ், பாரக்கும் சிசேரா இல்லைங்களா. அதை பத்தி தான் பாக்குறோம். இந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள், கானானுடைய ராஜா ஜாபின், 2 பெண்கள், 2 கேப்டன்ஸ். இது ஆக்ஷன் இந்த கதையில ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா, 14வது வசனத்துல டெபோரா ஒரு கட்டளை கொடுக்கும் போது தான் ஆரம்பிக்குது. அந்த அம்மா ஒரு கட்டளை கொடுக்குது. அந்த கட்டளை கொடுத்த பிறகு தான் இதை ஆரம்பிக்கிறது. சரி, இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாபின் என்றவர் இந்த எங்க எங்க இருக்கிறாங்கன்றதும் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும் இந்த கதையை புரியறதுக்கு. இரண்டாவது வசனத்துல படிங்களா,
ஆகையா கர்த்தர் அவர்களை ஆற்றோரில் ஆளுகிற யாவின் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார்.
பாருங்களேன், ஆசோர், ஆசோர் என்ற ஊர்ல இருக்கிறாரு இவரு ஜாபின் என்ற ராஜா. அவருக்கு அது ஆசோர் என்ற ஊரு மேப்ல நான் கொடுத்த மேப்ல பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் சவுத்து ஜூடாலாம் அங்கதான் இருக்குது, பெஞ்சமின் அந்த பக்கத்தான் இருக்குது, அந்த பக்கம் நார்த். அந்த நார்த்ல இருக்கு ஆசோர், நாப்தலி அந்த இடத்துல, நாப்தலிக்கு மேலதான் இருக்கும் ஆசோர். இது அந்த நான் கொடுத்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் ஒருத்தர் பாக்குறோம், ஆக்சுவலா அந்த ஆசோர்ன்ற ஊர் இன்னைக்கு கூட இருக்கு, இன்னைக்கு கூட ஒரு பாலழிஞ்ச இடம் மாதிரி, டெல் ஆசோர் அப்படின்ற ஊர் மாதிரி இருக்கு, ரொம்ப பெரிய நகரம். ரெண்டாவது ஜாபின் எங்க இருக்கிறாருன்னு பாக்குறோம், சிசேரா எங்க இருக்கிறாருன்னு அதே வசனம் சொல்லுது.
அவனுடைய சேனாதிபதிக்கு
சிசேரா. அந்த எந்த ஊரு, அவன் எந்த ஊருன்னு அதுலயும் போட்டிருக்கு.
புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான்.
ஆரோசேத், அவன் வந்து ஆரோசேத்திலே குடியிருந்தான். அதுக்கப்புறம் பாராக் ஆறாவது வசனத்தில் அவன் எங்க குடியிருந்தான் படிங்க, அந்த ஆறாவது வசனம்.
அவன் நப்தலியுள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து.
சரி, நப்தலியில பாராக் குடியிருந்தார். சரி, நான் வேகமா சொல்றேன், டெபோரா எப்ராயிம்ல குடியிருந்தார். இங்க ஒரு போர் நடக்குது, இந்த போர் நடக்கிற இடம் வந்து கிஷான்ற ஒரு ரிவர், அந்த ரிவர் கிட்ட தான் போர் நடக்குது. இன்னொரு ஒரு விஷயம் வந்து, இவர் பாராக் வந்து போய் தன்னுடைய சேனையை சேர்க்கிற இடம் வந்து மவுண்ட் டெபோர். இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்காங்க. நம்ம கேரக்டர்ஸ பார்த்துட்டோம், கேரக்டர்ஸ பார்த்தது மாத்திரம் இல்ல அந்த இடங்களை பார்த்துட்டோம். இப்பதான் இந்த கதைக்குள்ள போகணும் இல்லைங்களா, அந்த கதைக்குள்ள போகணும், அப்பதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கதைகள்லாம் யெகோவாவுடைய ரட்சிப்பை பத்தி அதிசயமா நமக்கு விளக்குது. அவருடைய அது ரட்சிப்பு எவ்வளவு பெருசுன்றத நமக்கு விளக்குது. அந்த ரட்சிப்புக்கு ஏற்றபடியே தலைப்பு கொடுக்கணும்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிப்பின் அவசிய, எவ்வளவு ரட்சிப்பின் அவசியத்துல ஏங்குறாங்க அப்படின்ற ஒரு நிலையத்தான் ஆரம்பத்துல வசனத்துல பாக்குது. ஆரம்ப வசனங்கள்ல படிச்சோம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பொல்லாப்பானதை செய்த பிறகு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாபேன் என்ற ஒரு ராஜாக்கு அவர்களை வித்து போட்டார். அதான் பார்க்கிறோம். யாபேன் என்ன பண்றாரு, தனக்கு சேனாதிபதி ஆகிய சிசேராவை, அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, சிசேராக்கு அவருக்கு 90 என்ன இது இருந்துச்சு, 900 சாரி இரும்பு ரதங்கள், அயன் சேரியட்ஸ் இருந்துச்சு அவருக்கு, அதான் ரொம்ப ஃபேமஸ் அயன் சேரியட்ஸ் இருந்துச்சு. அதையெல்லாம் வைத்து கொண்டு அவர் ரொம்ப சாமர்த்தியமாக இஸ்ரவேல் ஜனங்களை கட்டுப்படுத்தி ஒடுக்குனதை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப சேட் கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த முதலாவது வசனம், ஏகூத் மரித்த பின்பு இல்லைங்களா, ஏகூத் மரித்த பின்பு, ஏகூத் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மோஹாப் ராஜாவை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தி அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அந்த ஜனங்களை கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கிறார். ஏதாவது விக்கிற ஆராதனையோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கண்டித்து, அதை தப்பு அவங்களுக்கு காப் அதுல இருந்து கண்டித்து தேவனை சேவித்துக் கொள்ற அளவுக்கு அட்லீஸ்ட் வெளிப்பிரகாரமாவது மோசமா போகாத அளவுக்கு கட்டுப்பாடோடு அவர் வச்சிருந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். ஆனா அவர் இறந்த பிறகு இவர்கள் திருப்பியும் இப்ப பழையபடி அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு அவங்க பயந்துருக்கிறாங்க, ஆனா ஆண்டவருக்கு அவங்க பயந்ததில்லை. அதான் அவங்க நிலைமையை பாக்குறோம். திருப்பியும் அதே பயங்கரமான பாவ நிலையில அவங்க போய் ஒரு அந்த அதே ஒரு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், யெகோவாவை ஆராதிக்கிறது வந்து நம்ம இச்சைகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யும் இல்லைங்களா. அதான் யெகோவாவுடைய ஆராதனை, அதுதான் மாத்த பாக்குறாங்க இந்த காலத்துல இருக்கிற மக்கள் இல்லைங்களா. மியூசிக்க போட்டு அதை போட்டு இதை போட்டு எப்படியாவது யெகோவா வந்து நம்மளை சிந்திக்க வச்சு நம்மளை இச்சைகளை கட்டுப்படுத்துகிற விதத்தில் தான் நம்மளை ஆராதிக்க விரும்புறாரு அவர் இல்லைங்களா. ஆனா அந்த மற்ற தேவர்களை ஆராதிக்கிறது வந்து அவங்க இச்சைகளை தூண்டுகிற வண்ணத்துல தான். பாகால எப்படி ஆராதிப்பாங்கன்னு நான் சொன்னேன், அதெல்லாம் அவங்களுக்கு பெரிய டெம்டேஷன், பெரிய கவர்ச்சி. என்னடா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், விக்கிரத்துல போய் என்னடா இருக்குது, அருவருப்பு, அதை பின்னாடி போறாங்கன்னு. இல்ல, அந்த காலத்துல விக்கிர ஆராதனை தான் மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட், மிகப்பெரிய ஆனந்தம், மிகப்பெரிய மாம்சத்தின் கிரியைகள் அங்கத்தான் இருக்கும். அதனால தான் அவங்க அப்படி உழுவுறாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். கடவுளை அவங்க விட்ட போது அவர்கள் தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார், வித்து போட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஜாபேன் அப்படின்றவன் எந்த ஊருக்கு ராஜான்னு போட்டிருக்கு, கானான் ஊருக்கு ராஜா இல்லைங்களா, இரண்டாவது வசனம். சோ கர்த்தர் வந்து ஜாபேன் கானா ஒரு ராஜாவுக்கு அவரை அவங்களை வித்து போட்டார் அப்படின்னு அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். இந்த ஜாபேன் என்றவர் பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து யோசுவா 14:1 படிங்களா.
கானான் தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சுதந்திரத்துக் கொண்ட தேசங்களை ஆசாரியன் ஆகிய இளையாசாரும் நூனின் குமாரன் ஆகிய யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களின் தலைவரும் கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு 9.5 கோத்திரங்களுக்கும் சுதந்திரமாக பங்கிட்டார்கள்.
11:10 படிங்க. யோசுவா 11:10.
அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான்.
பாருங்களேன், அக்காலத்தில் எந்த ஊர, இதே ஊர் தான், ஆசோரை பிடித்து யோசுவா பட்டயத்தினால் வெட்டி போட்டான் அப்படின்னு வருது இல்லைங்களா. அதுல தொடர்ந்து என்ன வருது,
ஆசோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கு எல்லாம் தலைமையான பட்டணமா இருந்தது.
பாருங்களேன், ஆசோர் தான் முழு கானானுக்கும் கேபிட்டலாக இருந்துச்சு, ஒரு சூப்பர் பவராக இருந்துச்சு. யோசுவா காலத்துல அதை வெட்டி போட்ட அந்த ஊரே அழிச்சாரு அப்படின்னு வருது. ஆனா இங்க என்ன பாக்குறோம், அது கடந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் அங்க அந்த ஊர் திருப்பியும் கட்டப்பட்டு, அந்த ஊர் கட்டப்பட்டது மாத்திரம் இல்ல, அந்த கானான் ராஜா திரும்பியும் எழும்பி ஜாபின் என்றவன் திருப்பியும் அந்த ஊர் பெரிய கேபிட்டலாக அங்க ஸ்தாபித்திருக்கிறான். பாருங்களேன், இஸ்ரேவேல் ஜனங்களுடைய நிராகரிப்பு ஆண்டவருக்கு கீழ்படியாத நிலைமை சத்ருக்களை எப்படி எழுப்பி இருக்குன்னு தான் நம்மளுக்கு காட்டுது. இந்த ஆசோர் எழுப்பி இருக்கிறது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை தான். ஒருவேளை அந்த அழிஞ்சு போன அந்த ஊருடைய ஒரு சந்ததியாக இருக்கலாம். இவன் வந்து எழும்பி அந்த ஊரை கட்டி திருப்பியும் சூப்பர் பவராக அந்த ஊரை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேலை இப்போ ஒடுக்கும்படிக்கு வந்திருக்கிறான். பாருங்களேன், ரொம்ப பெரிய நகரம் கூடாது. எத்தனை வருஷம் இவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறான்னு போட்டிருக்கு, ரொம்ப பயங்கரமான 20 வருஷம். 20 வருஷம் அவங்க அனுபவிச்ச தண்டனையிலேயே ரொம்ப அதிகம் இதுதான். 18 வருஷம் பார்த்தோம் போன வாட்டி, அதுக்கு முன்பதாக எத்தனை வருஷம் பார்த்தோம், 8 வருஷம் இல்லைங்களா. இப்போ 20 வருஷம், காலம் பெருசு மாத்திரம் இல்ல, இந்த துன்படுத்தல், இந்த ஒடுக்கம் தான் ரொம்ப அவங்க அனுபவிச்சதுலயே பயங்கரமான ஒடுக்கம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மற்ற மோகாபியரும் சரி, இதுக்கு முன்னாடி அவங்கள ஒடுக்கின அந்த ஆராம்ல இருந்து வந்தது இல்லைங்களா, ஆசோர்ல இருந்து வந்த ராஜாவும் சரி, அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க. ஆனா இவர்கள் வந்து கானானியர் பக்கத்திலே இருக்கிறவங்க. அது மாத்திரம் இல்லாம ரொம்ப பரம்பரை பகையாக இவங்கள ஒடுக்கி இருப்பாங்க. ஏன், அவங்க ஊரை அழிச்சு, அவங்க ஊர் இது கானான், அவங்க ஊரு, அவங்க ஊரை அவங்க மக்களை எல்லாம் அழிச்சு இந்த பூமியை சுதந்திரமா எடுத்துக்கிட்ட ஜாதிய அவங்க திருப்பியும் பழி வாங்குற ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி ஒடுக்குவாங்கன்னு உன்னால யோசிக்க முடியுமா. எங்க ஊரு, எங்க ஊர்ல வந்து குடியிருந்துகிட்டு எங்களையே ஒடுக்கி எங்களையே முழுசா அழிக்க பாத்தீங்களே, உங்களை சும்மா விடுவோமான்னு எத்தனை கொடுமை கொடுத்துருப்பாங்க, பயங்கரமா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஊர்ல வந்து அவங்க குடி இருக்கிறாங்க, அந்த ஊருக்கு சொந்தக்காரன், சொந்த ஊர் அந்த ஊர்ல வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்பதாக இருந்த தன்னுடைய முப்பிதாக்கள், அவங்களுடைய முப்பிதாக்கள் எல்லாரையும் ஈவிறக்கம் பார்த்தாம அழிச்சாங்க, அழிச்சது அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அது பகை வாங்குற ஒரு பழி வாங்குற ஒரு சூழ்நிலை அதான் பாக்குறோம் நம்ம. அது மாத்திரம் இல்லாம இவனுக்கு ஒடுக்கக்கூடிய இது வந்து 900 chariots இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும். அந்த சாரியட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய மிஷினரியதான், அதனால அவங்க ஸ்பீடா டிராவல் பண்ண முடியும், போய் மக்களை சீக்கிரம் அட்டாக் பண்ண முடியும், சீக்கிரம் ஒடுக்க முடியும், ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா எல்லாம் செய்ய முடியும். பாருங்களேன் அது அவங்க எப்படி எல்லாம் ஒடுக்கி இருக்கிறாங்கன்ற சில விவரங்கள் வந்து அடுத்த பாட்டுல டெபோரா பாடுற பாட்டுல வரப்போகுது. ரொம்ப மக்கள் எல்லாம் பயங்கரமா ஒடுக்கி இருக்கிறாங்க. இந்த ரோட்ஸ்ல ஒரு தைரியமா ரோட்ல கூட இஸ்ரேல் ஜனங்க நடந்து வர முடியாத படிக்கு ஆயிருது. அவங்க கிட்ட எந்த விதமான ஆயுதமும் இல்லாத படிக்கு ஒடுக்கி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம், கஷ்டத்துல அவங்க இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அதனால தான் முதலாவது என்ன பாக்குறோம், ரொம்ப பயங்கரமான நிலையில் ரட்சிப்பு அவங்களுக்கு தேவையா இருக்கு, விடுதலை அவங்களுக்கு தேவையா இருக்கிற ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதுல தான் ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிடுறாங்கன்னு பாக்கிறோம். கானானியர் எந்த மக்களை அழிக்கணும்ன்றதுக்காக அந்த தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த மக்களே இவங்களை ஆண்டு ஒடுக்கும்படிக்கு நிலைமைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப சேட் ஸ்டேட். சரி, இப்போ ரட்சிப்பு அவங்களுக்கு தேவை. அந்த ரட்சிப்பு யாருனால மாத்திரம்தான் வர முடியும்? கர்த்தர்னால மாத்திரம்தான் வர முடியும். பாருங்களா, இப்ப வரப்போற வசனங்கள்லாம் அது ரொம்ப வலியுறுத்தும். இது ஒன்னொன்னு செய்யறது கர்த்தர் தான்றது. நீங்க பார்க்கலாம் 6, 7, 14, 15, 23 எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் செய்ய வச்சார், கர்த்தர் செய்ய வச்சார், கர்த்தர் செய்ய வச்சார். அவர் கருவிகளை யூஸ் பண்ணிருக்கலாம், டெபோராவை யூஸ் பண்ணிருக்கலாம், பாராக்கு யூஸ் பண்ணிருக்கலாம், ஜாகேல யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் செய்ய வைத்தவர் அவர்தான். அவர்தான் ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது அப்படின்றத இந்த வசனங்கள்ல ரொம்ப இதா பாக்கலாம். பாருங்களேன், 20 வருஷமா இந்த நிலைமையில அவங்க இருந்துட்டு ஜாபேன் கையில அவங்க தவிக்கிறாங்க, திருப்பியும் விடுதலைக்காக அவங்க மன்றாடுகிறாங்க. இப்ப ஆண்டவர் எந்திரிச்சு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். இதுதான் அந்த கதை ஆரம்பிக்குது. விடுதலை கொடுக்கும் போது அவர் எப்படி அவங்களை ப்ரிப்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, டெபோரான்ற ஒரு கேரக்டர் அவர் எழுப்புறார். பாருங்களேன், டெபோரா இந்த அம்மா வந்து ஒரு ஒரு தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் மாத்திரம் இல்லாம ஒரு 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 ஜஸ்டிஸ், நியாயத்தை பண்ற ஒரு ஜட்ஜாக அந்த அம்மா இருந்திருக்கு. பாருங்களேன், அதான் பாக்குறோம். இதுக்கு முன்பதாக பாருங்களேன், அது மோசம் மோசமா போறத நம்ம பார்க்கலாம். ஏன் டெபோரா ஒரு பெண் ஆண்டவர் பிடிக்கிறார்? பாருங்கள், டெபோரா போல் நாம் இருக்க வேண்டும், பெண்களே எல்லாரும் கூடுவோம், டெபோரா கான்பரன்ஸ் அப்படி இப்படின்லாம் சில பேர் அப்படிலாம் வைக்கிறாங்க. லேடிஸ்க்குள்ள அது செய்யலாம். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட வச்சு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ரொம்ப கேடுகட்ட நிலைமையில போயிருச்சு. ஒரு மனுஷனும் ஒழுங்கா ஒரு ஆம்புல கிடையாது, அங்க தேவ மனிதனாக ஒரு ஆம்புல கூட கிடையாது. கடைசியாக ஆண்டவர் பயன்படுத்தினது ஷாம்கார் என்ற ஒரு அந்நியன் தான் ஆண்டவருக்கு கிடைச்சாரு. இப்போ யார் தான் கிடைச்சிருக்கிறாரு? ஒரு ஆம்பளையும் கிடையாது, ஒரு பெண்ணை தான் அவர் பயன்படுத்த வேண்டியது ஆயிடுச்சு. எவனுமே ஒரு பக்தியா நிக்கிற ஆளுங்களே கிடையாது. எல்லோருமே பாகாலுக்கு வணங்குற, இச்சைகளுக்கு வணங்குற ஒரு நிக்கிற ஒரு ஆம்பளைங்களே கிடையாது. கர்த்தருக்கு பக்தியா இருக்கிற ஆண்களே கிடையாது. அதான் கேவலமான ஒரு நிலையில இஸ்ரேல் இருந்ததுக்காகத்தான் அவர் அது பாருங்களேன், டெபோராக்கு போய் தீர்க்க தரிசன ஊழியம், ஜட்ஜா போய் அங்க உட்கார்ற ஒரு ஊழியம் அப்படின்னா பெண்களை பத்தி தப்பா சொல்றதுக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் அதிகாரத்தை யாருகிட்ட கொடுத்திருக்கிறாரு? டெபோரா கொடுக்கல, மென்னு தான் இல்லைங்களா? பிகாஸ் ஆடம் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரியேட்டட். ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அதனால பெண்களை நான் ஒன்றும் தப்பா அதனால என் மேல ஏதோ நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க. மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். பட் ஆனால் புதிய ஏற்பாடு சபையில தெளிவாக ஆதாமை ஏற்படுத்தினார், அவர் தான் குடும்ப தலைவராக இருக்கணும். சபையில பெண்களுக்கு பல ஊழியங்கள் இருக்கு, ஆனா அதிகாரம் செலுத்தும்படிக்கே ஊழியங்கள் இல்லை. பெண்களுக்குள்ள நிறைய மினிஸ்ட்ரி செய்யலாம், நிறைய அநேக ஊழியங்கள் அருமையா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதிகாரம் செலுத்துகிற ஊழியம் இல்லை. டெபோராவை பயன்படுத்தி இந்த காலத்தில் பெண்களும் பாஸ்டர்ஸா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம்னு சில பேர் பிரசங்க, அது எவ்வளவு தவறுன்றது அந்த இதுல புரிஞ்சுக்கணும். ஏன் டெபோரா மாதிரி ஒரு கேரக்டர் எழுப்ப வேண்டியதா இருந்துச்சு? அந்த நேரத்தில் ஆண்களுடைய இதுவே இல்லை, பக்தி உள்ள ஆண்களே இல்லை. இன்னைக்கும் ஒரு விதத்துல உண்மைதான். ஏன் நிறைய பெண்களை எழுப்ப வேண்டியதா இருக்குது? எங்க இருக்கிறாங்க ஆண்கள், உண்மையான பக்தி உள்ள ஆண்கள்? அப்படித்தான் ஆயிருது. பாருங்களேன், அதனால்தான் அது வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலையை குறிக்குது. பாருங்களேன், அங்க இருக்கிற ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை அங்க இருக்கிற ஆசாரியர்கள் செய்யணும் இல்லைங்களா? அந்த ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவங்களை அவமானப்படுத்தணும், ஷேம் ஆக்கணும்ன்றதுக்காக ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை எழுப்பி இருக்கிறார். அதான் ஒரு சேட் ஸ்டேட், அதை நம்ம பார்க்கிறோம் இதுல. சரி, அந்த டைம்ல காலேப் மாதிரியோ யோசுவா மாதிரியோ ஒத்னியல் மாதிரியோ ஒரு தலைவர்கள் இல்லாத போனதுனால் அவங்களை அவமானப்படுத்தும்படிக்கு ஒரு பெண்ணின் மூலமா ஆண்டவர் ரொம்ப டார்க் ஏஜ் இல்லைங்களா, இருள் காலம், அந்த மாதிரி ஒரு காலம் வந்துருச்சு. அதனாலதான் ஒரு பெண்ணை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறார். டெபோரா எடுத்தோம்னா ரொம்ப அருமையான கேரக்டர், படிக்க வேண்டிய ஒரு கேரக்டர். அந்த அம்மா டெபோராக்குற ஒரு வார்த்தைன்ற அந்த டெபோரான்ற வார்த்தைக்கு வந்து பீன்றது அர்த்தம். பீனா தேன் பூச்சி இல்லைங்களா, தேன் பூச்சி, தேனியா, அதுக்கு பேர் தேனி. தேனி டெபோரானா தேனின்னு அர்த்தம். அது ரொம்ப அருமையா நல்ல பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா தேனி வந்து ரொம்ப உழைக்கும், பயங்கரமா உழைக்கும். உழைக்கிறது மாத்திரம் இல்லாம அது ரொம்ப ஞானம் கூட தேன் பூச்சிக்கு இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப ஞானம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாம அது பப்ளிக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப தேன் பண்ணி அதுவா சாப்பிடறதுக்கு பண்ணிட்டு இருக்கு. இல்ல அது பண்ணுது, ஆனா எவ்வளோ உதவுது, எவ்வளவு மெடிசினலா உதவுது, எவ்வளவு நல்லா உதவுது, ஹெல்த்தா இருக்குது நம்மளுக்கு, எவ்வளவு நல்லா இருக்குது தேன். அதே மாதிரி தான் டெபோரா, அந்த பேரு கேட்ட ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம் பாருங்களேன். தேவனோடு மிகவும் நெருங்கி இருந்து, எந்த அளவுக்கு நெருங்கி இருந்துனா ஆண்டவர் அந்த இருளான காலத்துல ஒரு தீர்க்கதரிசியாக அந்த அம்மாவை எழுப்பி இருக்கிறார். தேவனுடைய ஆவி அந்த அம்மா மேல இருக்குது, ஞானத்தின் வரங்கள் அந்த அம்மா மேல இருந்துச்சு, கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள் அந்த அம்மாக்கு ஏற்பட்டுச்சு. தன்னுடைய வரங்கள் எல்லாம் வச்சு முழுசா இஸ்ரவேலுக்கு சேவை செய்யும்படிக்கு அந்த பெண்ணை பார்க்கிறோம் பாருங்களேன். இஸ்ரவேலை அந்த பெண் நியாயம் தீர்த்தாள் அப்படின்னு வருது இல்லைங்களா, நாலாவது வசனத்துல படிங்க.
அக்காலத்திலே தாவீதின் மனைவியாகிய தெபெரா என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள்.
நியாயம் விசாரித்தாள், நியாயம் விசாரித்தால்னா அங்க இஸ்ரவேல் மக்கள் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை, கடவுளை குறித்து பிரச்சனை, அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை குறித்து பிரச்சனை அப்படின்னா நியாயம் கேட்கணும்னா எங்கதான் வருவாங்க, அங்க ஆசாரியர்ல தேடி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கெட்டு பாகால வணங்கிட்டு இருக்கிற மோசமான நிலைமைக்கு போயிட்டாங்க. எங்கன்னா உண்மையா நியாயம் கிடைக்கும், ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும்னா டெபோராவை தேடித்தான் வர மாதிரி நிலம் ஆயிடுச்சு பாருங்களேன். சரி தொடர்ந்து படிங்க. அந்த அம்மாவை பத்தி வேற என்ன போட்டிருக்கு?
அவள் எப்ராயின் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபராவின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள்
பாருங்களேன். எப்ராயின்ல குடியிருந்தால் எங்க அந்த அம்மா உட்கார்ந்து இருந்துச்சு? பேரிச்ச மலம் கீழே குடியிருந்தால். ஏன் பேரிச்ச மலம் அதெல்லாம் போடணும் அப்படின்னா நமக்கு தெரியல. அந்த அம்மா ஒருவேளை அந்த அவங்க அந்த அம்மா வீடு பேரிச்ச மலம் கீழே இருந்திருக்கலாம், இல்லன்னா ஒருவேளை ரொம்ப அது பெருசா வசதிகளும் அதுவும் பணமும் இல்லாம ஒரு ஏழ்மையா வாழ்ந்தது குறிக்குது இல்லைங்களா. ஒருவேளை பேரிச்ச மரம் கீழே ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு கூட தேவனுக்காக வாழ்ந்திருக்கலாம். ரொம்ப சிம்பிளிசிட்டி இல்லைங்களா, ரொம்ப ஆடம்பரம் இல்லாத ஒரு இதில் இருந்துகிட்டு அந்த அவங்க ஒடுக்கப்படும். யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி ஜாபின் அவங்களை கட்டுப்படுத்தி அந்த சிசேரா அவங்களை கொடுமை பண்ணும் போது அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் ஆண்டவர்கிட்ட முறையிடக்கூடியது. ஆசாரியங்கிட்ட கோயில்கிட்ட தானுங்க போய் முறையிடணும். அவங்களாம் என்ன பண்ணாங்களாம்? டெபோரா கிட்ட வந்தாங்களாம். அந்த அம்மா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புமா பாருங்களேன். எவ்வளவு அருமையான ஊழியம் செஞ்சிருக்கு அப்படின்றத பாக்குறோம் டெபோராவை பத்தி. ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கு, அங்க இருக்கிற அநியாயங்கள்லாம் திருத்தி பல ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு ஆண்டவர் நாள் பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு பெண்ணாக டெபோராவை நம்ம பார்க்கிறோம். சரி தொடர்ந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு பிளான போடுறார் பாருங்களேன். என்ன நடக்குது? சரி தொடர்ந்து படிங்க.
அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவரிடத்திற்கு நியாயம் விசாரணைக்கு போவார்கள். அவள் நப்தலியுள்ள கேதேசில் இருக்கிற அபிநேகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரையும் செபுலோன் புத்திரரையும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோன் மலைக்கு போகப்படவா என்றும், நான் யாவிரின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றார்.
பாருங்களேன், இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியம். இப்பதான் பிளான் ப்ராஜெக்ட் நடக்குது, கேரக்டர் எல்லாம் வந்தாச்சு. இப்ப டெபோரா பத்தி பார்த்தாச்சு. டெபோரா என்ன ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட முறையிட்டுகிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர்கிட்ட மன்றாடிக்கிட்டு ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை இல்லையான்னும் போது ஆண்டவர் இந்த பெண்ணை எழுப்புறாரு. இந்த பெண்ணின் மூலமா பேசுறாரு. இந்த பெண்ணையும் போர் செய்ய வச்சிருந்தா இஸ்ரவேல் ஜனங்க மூஞ்ச விட தூக்க முடியாத அளவுக்கு போயிருக்கும். ஆனா பெண் அப்படி போர் செய்ய முடியாது இல்லையா, பெண்ணுக்கு அந்த பலவீனமா அப்படி கொடுக்கல. அதனால இந்த பெண் முடியாதுன்றதுக்காக இன்னொரு ஆணுடைய ஆணுக்கு ஒரு செய்தி ஆண்டவருக்கு இந்த பெண்ணின் மூலமா கொடுக்கிறார். அவர் தான் பாராக். அவர் எங்க இருக்கிறாரு, நாஃப்தலியில இருக்கிறார். மேப்ல பாத்தீங்கன்னா நாஃப்தலி இங்க இருக்கும், அதுக்கு பக்கத்துல தான் ஆசோர் இருக்கும், அங்கதான் சிசேரா குடியிருக்கு, ஜாபின் குடியிருக்கிறது. அவன் இவங்களுக்கு பண்ண கொடுமையை ரொம்ப அனுபவிச்சது நாஃப்தலி மக்களா இருக்கலாம், ஏன்னா எல்லாம் நார்த் பக்கம் இருக்கிறவங்க இல்லைங்களா. அதனால சில நேரங்களில் ஏன் பாராக்கு தான் வரணும் அப்படின்னா, ஒருவேளை பாராக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம், அவங்களை எப்படியாவது ஒடுக்கணும்னு ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் போர்கள் ஏதாவது பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா. பண்ணியிருந்து அவன் மனசுல இருதயத்துல ஒரு ஆழமான வைராக்கியம் அவனுக்கு இருக்கலாம், இது இந்த விடுதலை அடையணும், ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தணும்னு இருக்கலாம், அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் அவனை பண்ணியிருப்பார். அதனால அவனுக்கு இப்ப செய்தி போகுது. செய்தி போய் என்ன சொல்லுது, அவன் ஒருவேளை தயக்கத்துல இருக்கலாம், ஆண்டவர் இப்போ ஒரு தாக்கலாம் அப்படின்னும் போது எல்லாம் ரெடியா அவன் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய செய்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது இந்த டெபோரா மூலமா வருத பாக்குறோம். என்ன செய்தி சொல்ற,
கூப்பிட்டு புத்திரரிலும்
இல்ல, இதுல ஆறாவது வசனம் படிங்க, படிங்க.
அவர் நப்தலி உள்ள கேதேசில் இருக்கிற அபிநேகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போகக்கடவா என்றும், நான் யாவினின் சேனாதிபதியாக சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசம் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா?
பாருங்க, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடவில்லையா அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அம்மா ஆண்டவர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த அம்மா சொல்லுவ கட்டளை இடறதுக்கு முன்னாடி ஒருவேளை பாராக் ஆண்டவர் ஆல்ரெடி பேசியிருக்கலாம் இல்லைங்களா, கட்டளை இடவில்லையா அப்படின்னு கேக்குது. அப்படின்னா அவனுடைய ஆவியில் ஆண்டவர் ஏற்கனவே பேசியிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், சொல்லி ஆனா அவன் தயக்கத்துல இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கைடன்ஸுக்காக தயங்கிட்டு இருக்கலாம். அந்த கைடன்ஸ் தான் கொடுக்குது. மூணு காரியத்தை டெபோரா சொல்றத பாக்குறோம். என்ன மூணு காரியத்தை, முதலாவது எத்தனை பேரை கூட்டி சேர்க்கணும்னு சொல்லுது, 10,000 சரி 10,000 அதான் 10,000 வருதா, ஓகே 10,000 வருது இங்கிலீஷ்ல. சரி 10,000 பேரை நீ கூட்டி சேர்த்து முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் அது, 10,000 பேரை கூட்டி சேர்த்து அடுத்ததாக என்ன பண்ணணும், அவர்கள் வந்து நாஃப்தலி ஜெபுலோன் பட்டணத்தாரா இருக்கணும். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்களேன், நாஃப்தலி ஜெபுலோன் நம்ம மத்தேயுல படிச்சிருக்கிறோம், அது ரொம்ப சின்ன கோத்திரங்கள் இல்லைங்களா. அந்த கோத்திரத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்சாருன்னு பாக்குறோம். அந்த ரெண்டு கோத்திரங்கள்ல இருந்து நீ ஆரம்பிக்கணும். மூணாவதாக அவள் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இவர்களை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு எங்க போகணும், தாபோர் மலைக்கு போ, தான் இன்ஸ்ட்ரக்ஷன். மூணு காரியங்கள், தாபோர் மலைக்கு போ. சரி, தாபோர் மலையில போறதுனால என்ன நடக்கும், இவன் சிசேராவை நம்ம போய் சிசேராவை தாக்கவானாமா, தாபோர் மலைக்கு போய் நம்ம என்ன செய்வோம், 10,000 ஜனங்களை கூட்டி சேர்த்துக்கிட்டு போர் வீரர்களை நாஃப்தலி ஜெபுலோன்ல இருந்து அவங்களை எடுத்துக்கிட்டு தாபோர் மலையில போய் இருந்தா இவர் என்ன சொல்ற சொல்லுது, தொடர்ந்து படிங்க.
நான் யாவினின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும்
பாருங்க, அது ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். நீ போய் அந்த தாபோர் மலையில போயிரு, நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும், ஒரு பெரிய மலை, அந்த மலை மேல நீ போய் அந்த 10,000 மக்களை வச்சுக்கிட்டு, நான் அந்த சிசேராவை கொண்டு வருவேன், கொண்டு வந்து எங்க கொண்டு வருவேன், கீசோன் கீசோன் பள்ளத்தாக்கு இல்லைங்களா, கீசோன் பள்ளத்தாக்கு கொண்டு வரும், மலை மேல இருக்கணும், கீசோன் பள்ளத்தாக்கு சிசேராவை கொண்டு வந்து உன் கையில் நான் கொடுப்பேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது. அதாவது ஒரு ப்ராமிஸா உன் கையில நான் கொடுப்பேன், அவனுக்கு உனக்கு வெற்றி கொடுப்பேன், ஒரே இதுல வெற்றி உனக்கு கிடைக்கும் அப்படின்னும். தொடர்ந்து பாராக் அதுல ஒரு ரிக்வெஸ்ட் பண்றாரு, என்ன செய்யறாரு,
அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன்
என்றான். இது என்ன அடம் பிடிக்கிறார் இவரு, நீ என் கூட வந்தாதான் நான் போவேன், இல்லைனா நான் போக மாட்டேன் அப்படின்னா ஒருவேளை ஒரு கோல மாதிரி நீங்க நினைக்கலாம்னா அப்படி இல்லை, அப்படி நம்ம எடுக்க வேண்டியதில்ல. தேவனுடைய வார்த்தை இந்த பெண்ணின் மூலமா வந்திருந்துச்சுன்னா, இந்த பெண்ணு நம்ம கூட இருந்துச்சுன்னா அது கைட் பண்றதுக்கு ஆண்டவருடைய பிரசன்ஸ் நம்மளோடு இருக்கிறதுக்கு ஒரு கான்பிடன்ஸா இருக்கும் இல்லைங்களா. அதனாலதான் அவர் கேட்கிறார், கான்பிடன்ஸா தன்னுடைய விசுவாசமும் இந்த போர் சேனைகளுடைய விசுவாசமும் பலப்படுறதுக்காக இருக்கலாம், அதனால தான் நீ என் கூட வா அப்படின்றாரு. சரி என்ன சொல்லுது டெபோராம்மா?
அதற்கு அவர், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசெராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபேரால் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனார்.
என்ன சொல்லுது? சரி நான் வருகிறேன், ஆனா நீ போற பாதையில உனக்கு மகிமை கிடையாது, உனக்கு மகிமை இல்லை. ஏன்னா சிசெராவை ஆண்டவர் யார் கையில தான் ஒப்புக் கொடுப்பாரு? ஒரு ஸ்திரீயன் கையில தான் ஒப்பு கொடுப்பார், அந்த மகிமை உனக்கு இல்ல அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுது, தீர்க்க தரிசனமாக சொல்லுது. பாருங்களா எவ்வளவு காரியங்கள் அந்த ஒன்னு நோட் பண்ணுங்க. நீ போய் தேபோர் மலையில 10,000 மக்களோடு இரு, நான் சிசேராவ அந்த கீசோன் பள்ளத்தாக்கு கொண்டு வருவேன், கொண்டு வரும்போது அம்மா நீ என் கூட வாமா, வந்தா தைரியமா இருக்கும், ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்கும், வா அப்படின்னு நான் வரேன். ஆனா நான் வரேன், உனக்கு ஒரு காரியம் தெரியணும், கர்த்தர் வந்து சிசேராவை ஒரு பெண்ணின் கையில தான் ஒப்பு கொடுப்பார், அதுதான் ஒரு அடையாளம், அது கர்த்தர் செய்கிறார். ஏன் இது சொல்லணும் இந்த அம்மா? நம்ம என்ன நினைக்கிறோம், பெண்ணின் கையில ஒப்பு கொடுக்கிறாருன்னா யாரு தான் நினைச்சுக்கிறோம், டெபோராவன் தான் சொல்லுதுன்னு நினைச்சுக்கிறோம், இல்லவே இல்லை. ஒரு தீர்க்க தரிசனமா நடக்க போற ஒரு காரியத்தை இது சொல்லுது. டெபோராவை பத்தி பேசல, ஏன்னா ஒரு போருக்கு போறோம்னா அந்த போர்ல வந்து அந்த காலத்துல எல்லாம் ஒரு வெற்றி, அந்த சத்ரு ராஜாவை கமாண்டரை யார் அழிக்கிறான்றத பொறுத்து தான் வெற்றியே இருக்கு இல்லைங்களா. நான் ஒரு போருக்கு போறேன்னா அவனை அழிச்சு பேர் வாங்கணும், அது அவனை அழிக்க முடியலன்னா என்னத்த போர் செஞ்சு என்ன பிரயோஜனம், அந்த பேரை எனக்கு இருக்காது. அதைத்தான் இவர் பாராக்கு சொல்லுது, உனக்கு அந்த வெற்றி இல்லை. ஏன் கர்த்தர் இப்படித்தான் அவர் நியமிச்சிருக்கிறார் பாராக்குடைய தாழ்மையை பார்க்கிறோம். சரி அப்படியே ஆகட்டும். ஏன் இதெல்லாம் வலியுறுத்தப்படுதுன்னா, ஆண்டவர் தான் இதுல ரட்சிப்பு கொண்டு வரார். பாராக்கும் சரி டெபோராவும் சரி அவங்க எல்லாம் கருவிகளாக ஆண்டவர் பயன்படுத்துறார். இது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக டெபோராவை பத்தி பேசல, ஒரு நார்மலா எதிர்பார்த்தோம்னா பாராக்கும் சிசேராவுக்கும் சண்டை நடந்தா ஒண்ணு பாராக் செத்துருக்கணும், இல்ல சிசேரா செத்துருக்கணும், இவங்க கையில தான் செத்துருக்கணும். ஆனா இது வித்தியாசமா நடக்க போகுது, ஒரு பெண்ணின் கையில போய் சிசேரா சாக போறான் அப்படின்றது ரொம்ப வினோதம் நமக்கு, புரியாம இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல ஒரு போர் வீர ஒரு பெண்ணின் கையில சாவுறத விட அவன் பிறக்காம இருந்தாலே நலமா இருக்கும்னு நினைப்பான். அதை விட கேவலம் வேற கிடையவே கிடையாது. பாருங்களேன், இதே ஜட்ஜஸ்ல அபிமலக்குன்ற ஒரு ராஜா ஒரு பெண்ணின் கையில சாவுறது பதில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஜட்ஜஸ் 9:54 9வது அதிகாரம் 54வது வசனம்.
உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதவனுக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனோட சொன்னான்.
பாருங்களேன், ஹிஸ்டரியில ஒரு பெண்ணு போய் என்ன சாவடிச்சுன்னு எனக்கு ஒரு சரித்திரம் இருக்கக்கூடாது. அதனால தன்னுடைய சொந்த வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நீயே என்னை குத்தி சாவடிச்ச, அது ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. ஆனா ஆண்டவர் அதுதான் சிசேரா நடக்கும்னு ஒரு டோக்கன், ஆண்டவர் தான் இது எல்லாத்தையும். ஒருவேளை தற்செயலா அது ஆக்சுவலா அது தற்செயலா நடந்துருச்சுன்னா சிசேரா வந்து என்னத்தான் போர்ல நடக்குதோ என்னத்தான் ஆனாலும் அவன் பெண்ணு கையில தான் சாவான், அதுதான் அடையாளம் ஆண்டவர் இதை செஞ்சாருன்றதுக்கு. அதத்தான் தீர்க்க தரிசனமா சொல்லுது, ஒரு பெண்ணின் கையில சாவான். எப்படி சாவ முடியும் பெண்ணின் கையில? நமக்கு ஒருவேளை அந்த கதை படிச்சதுனால தெரியலாம், ஆனா இது ஒரு தீர்க்க தரிசனமா அந்த அம்மா சொல்லுது. பாருங்களேன், அதான் ஒரு டோக்கன், ஆண்டவர் பெண்ணின் கையில தான் கொடுப்பார் அப்படின்றது. பாருங்களேன், அதான் ஆண்டவர் நம்மளும் பாத்துக்கணும். ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது பாராக் மாதிரி நம்ம இருக்கணும். ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறாரு, பெரிய போர் செய்ய போற, ஆனா அந்த போரினுடைய மகிமை எதுவுமே எனக்கு கிடைக்க போறதில்ல, அதான் சொல்லுது இல்லைங்களா. இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி படிங்க.
அப்பொழுது பாராக் அதற்கு அவர், நான் உன்னோட கூட ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது.
பாருங்களேன், நீ போகிற பிரயாணத்தில் உள்ள மேன்மை உனக்கு கிடையாது. தொடர்ந்து படிங்க.
கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபெராள் எழும்பி பாரா கூட கேதேசுக்கு போனார்.
அதான் நம்ம பாத்துக்கணும், இது ஒரு நம்மளுக்கும் பயன்பாடு. ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது ஒருபோதும் நம்மளுடைய பேரோ புகழோ நமக்கு மகிமையோ நம்ம எதிர்பார்த்து நம்ம செய்யவே கூடாது. பாராக்கள் கிட்ட அது நம்ம நல்லா படிச்சுக்கிறோம். ஆனாலும் அவன் போறான், எவ்வளவு பெரிய ரிஸ்க் அதை எடுத்து அவன் போறான். இது எனக்கு கிடைக்க போறது இல்ல, சரித்திரம் எல்லாம் பாராக்குடைய வெற்றியை பேசாது. அது தொடர்ந்து அவன் போறான். சரி, இதை கற்பனை பண்ணி பாருங்க, அந்த சீன் நடக்குது, தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது பாரா செபுலன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோட போனான். தெபெராளும் அவனோட கூட போனார்.
தொடர்ந்துபடி.
கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாவின் புத்திரனாயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயிம் என்னும் கர்வாலின் மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபிநேகாமின் குமாரன் பாரா தாபூர் மலையில் ஏறி போனான் என்று சிசேராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோசேத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபெராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபூர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கரைக்கினால் கலங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாக ஓடிப்போனார்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா, இதை கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ டெபோராவும் பாராக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. போன பிறகு பாராக் வந்து போயிட்டு அந்த 10,000 பேரை கூட்டி சேர்த்து, அது ஏன் 16,000 பேரும் போட்டிருக்கு, 6,000 பேரை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல 10 தான் இருக்கா, 10,000 16,000 நாங்க 16,000 ஓகே, 16,000 நினைச்சுக்கிட்டேன் நான், ஓகே 10,000 ஓகே. அது 10,000 பேரை கூட்டி சேர்த்துக்கிட்டு அவர் போறார். போய் தேபோர் மலையில் அவர் குடியிருக்கு, அங்க இருக்கிறார் அசம்பிள் பண்ணிட்டு. இந்த விஷயத்தை இவர் கேள்விப்படுறார், யாரு, சிசேரா இல்லைங்களா, அவரு அந்த நாட்டையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓ, அவருக்கு ஏதோ ஸ்பைஸ் மூலமா அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்ட பிறகு பாருங்க, ஆண்டவர் தீர்க்க தரிசனம் தெபோரா சொன்ன மாதிரியே அவர் எந்த இடத்துக்கு வராரு, 7வது வசனத்தில், 7வது வசனத்தில் தெபோரா சொல்லிச்சு, அவர்களை நான் கீசோன் பள்ளத்தாக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு தீர்க்க தரிசனமா சொல்லிச்சு. அதே மாதிரி நடக்கிறத பாக்கிறோம் இல்லைங்களா. அவர் வர்றார் கீசோன் பள்ளத்தாக்கு, இவர் மேல நிக்கிறாரு, 10,000 மக்களோடு நிக்கிறாரு. ஆனா இவரு பயங்கரமா அந்த சேரியட்ஸ்ல வர்றார், 900 சேரியட்ஸ் அதை திருப்பி திருப்பி போட்டிருக்கு. ஏன்னா அந்த காலத்துல 900 சேரியட்ஸ் தான், அதை விட ஒரு ஃபார்மிடபிள் ஒரு எனிமி கிடையவே கிடையாது. 900 டேங்கர்ஸ் மாதிரி யோசிச்சு பாருங்களேன், அந்த சேரியட்ஸ்ல அந்த வீல் ஆக்சல் இருக்கும் இல்லையா, ஆக்சஸ் அதுல எல்லாம் கத்தி மாதிரி இருக்கும். அது போய் மக்கள் ஃபுட் சோல்ஜர்ஸ் போய் அது நடுவில் போச்சுன்னா எந்த பக்கம் திரும்பதோ மக்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பெரிய வெப்பன், மிலிட்டரி வெப்பன் அந்த காலத்தில். அது ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இவர்கிட்ட 900 சேரியட்ஸோடு வரார். பயங்கரமா அங்கிருந்து வரும்போது இங்க சிசேரா நின்றுட்டு இருக்கிறாரு. சிசேரா 10,000 மக்களோடு டெபோரா பக்கத்துல நிக்குது. நிக்கும் போது அதை யோசிச்சு பாருங்க, அப்படி வரும்போது ஒருவேளை சிசேரா பார்த்து ஒரு பாராக் பார்த்து ரொம்ப கலங்கி இருந்திருக்கலாம். ஐயோ, ஓடி போயிடலாமான்னு கூட யோசிச்சிருந்துருக்கலாம். அந்த சேரியட்ஸை பார்த்தா ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக வராங்க. அது வரும்போது தான் அந்த அம்மா என்ன சொல்லுது, அவரை பலப்படுத்தும்படிக்கு. சில பேர் அப்படி கூட சொல்கிறாங்க, ஜோசிஃபஸ்ன்னு ஒரு பெரிய ஹிஸ்டாரியன் இருந்தார், அவர் எழுதியிருக்கிறாரு, பாராக் உண்மையாகவே அந்த காட்சியை பார்த்து ரொம்ப மிரண்டு போனார். அங்கிருந்த 10,000 பக்கமும் மிரண்டு போனாங்க. மிரண்டு போனது தான் தான் டெபோரா அவர்களுக்கு திருப்பியும் ஒரு கட்டளை கொடுக்குது. என்ன கொடுக்குது, 14
எழுந்து
போ,
கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இருக்கு.
இன்னும் என்கரேஜ்மெண்ட் கொடுக்குது. ஒருவேளை அவங்க டெபோரா இல்லைன்னா பின்னாடி ஓடிதான் போயிட்டு இருந்திருப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு. ஆனா அவங்களுக்கு ஒரு தைரியம், அவங்க அப்படி வந்தாலும் சரி எழுந்து போ, கர்த்தர் உனக்கு முன்பதாக போயிருக்கிறார், சிசேராவை இன்னைக்கு உன் கையில கொடுப்பார், கர்த்தர் முன்னாடி போயிருக்கிறார்னா அவர் பின்னாடி போறதுக்கு உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புது. சொல்லி அனுப்பும் போது பாராக்குடைய நிலைமை யோசிச்சு பாருங்க, எப்படியா போர் செய்வோம், இவங்கெல்லாம் ஃபுட் சோல்ஜர்ஸ், செருப்பையும் சப்பலையும் அப்படியெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்க, ரொம்ப ஆயுதமெல்லாம் கிடையாது இவங்க கிட்ட, எப்படியோ வந்து எப்படியோ போர் செய்யலான்னு வந்திருக்கிறாங்க. அவங்க மேல இருக்கிறாங்க, மேல இருந்தா இந்த ரதங்கள்லாம் மேல ஏறி வர்றது கஷ்டம் இல்லைங்களா, மேல ஏறி வர்றது கஷ்டம், அவங்க மேல இருந்தாதான் பாதுகாப்பு. ஆனா அவங்க தாக்கும்படிக்கு கீழே வரணும், கீழே வந்துட்டாங்கன்னா ரொம்ப ஆபத்து அவங்களுக்கு, ஏன்னா ரதங்கள் பயங்கரமா இது பண்ணும், மேல ரதங்க ஏறுறதுதான் கஷ்டம். அது மேல சேஃபான இடத்த விட்டுட்டு 10,000 மக்களோடு கூட்டிக்கிட்டு ஆண்டவர் வார்த்தையில நம்பிக்கை வச்சு, கர்த்தர் எனக்கு முன்னாடி போயிருக்கிறார், அவர் வார்த்தையை நான் நம்புவேன்னு சொல்லி பாரா அங்கிருந்து இறங்கி 10,000 மக்களை கூட்டிக்கிட்டு கீழே ஓடி வரார். பாருங்களேன், ஆபத்துக்கிட்ட ஓடி வரார். ஓடி வரும்போது என்ன நடக்குது, அவர் வந்து ஒன்னும் முறியடிக்கல, அவர் வந்து அடிதான் வாங்கி ரதத்தின் கீழே அடிபட்டு செத்துருப்பாரு, அந்த மாதிரி தான் ஆயிருக்கும். ஆனா விசுவாசத்துல கீழ்ப்படிதலோடு அவர் முன்னாடி கால் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் அங்க செயல்படுறார். பாருங்களேன் கர்த்தர், அது ரொம்ப பெரிய விசுவாசம். உங்களுக்கு தெரியுமா, ஜட்ஜஸ்லயே 12 ஜட்ஜஸ்லயே இன்னும் 2-3 ஜட்ஜஸ் தான் எபிரேயர் 11 அதிகாரத்துல இருக்கு, பாராக் பேர் அதுல இருக்கு, டெபோரா பேர் அதுல இருக்கு. ஏன்னா இது பெரிய விசுவாச செயல். அந்த சூழ்நிலை நம்ம நினைச்சு பார்க்கணும், 900 சேரியட்ஸ் வச்சிருக்கிறவன், நாட்டையே ஆளுகிறவங்க கிட்ட போய் நம்ம என்னத்தை செய்ய முடியும்னா கர்த்தர் வார்த்தையில நம்பிக்கை வச்சு அவங்க போய் அடி எடுத்து வச்சாங்க. விசுவாசத்துல அவங்க செயல்பட்டதுனால் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணார்னு போட்டிருக்கு, பட்டய கருக்கினால கலங்கடித்தார். இங்கிலீஷ்ல என்ன மாறுது,
15
routed Sisera அப்படின்னு வருது. அவர்களை எல்லாம் கலங்கடித்தார்னு தான் வரணும், அவர்களை கலங்கடித்தார். அப்படின்னா என்ன செஞ்சார் ஆண்டவர், என்ன செஞ்சாரு இதுன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிசயம். ஆண்டவருடைய ஞானம் அதுல தான் பார்க்கிறோம். அந்த கீசான் வேலியில, அங்க கீசான் வேலி, அங்க ஒரு ஆறு இருக்கு, பெரிய ஆறு, ஒரு ஆறு ஓடுது, தேபோர் மலையிலிருந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த நேரத்துல என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர் வந்து, இவங்கெல்லாம் இப்படி நின்றுகிட்டு பாராக் ஓடி வராரு, 10,000 பேரோடு ஓடி வரும்போது இங்கெல்லாம் ரதங்கள் இருக்கும் போது ஆண்டவர் அந்த நேரத்தில் பெரிய புயலையும் பெரிய மலையும் அனுப்பி கீசோன் ஆறு நிரம்பி, கீசோன் ஆறு நிரம்பி தண்ணியெல்லாம் வெளியே வந்து அங்கெல்லாம் ஃபுல்லா மண்ணுங்கள்லாம் எழும்பி சகதியா ஆகி அந்த ரதங்கள்லாம் நிக்கிற இடத்துல எல்லாம் தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து ஃபுல்லா சகதி ஆகி போய் என்ன ஆகும், சகதி ஆயிடுச்சுன்னா அந்த வீல் எல்லாம் என்ன ஆகும், நீங்க ஆடி கார் வச்சிருந்தாலும் போய் சகதியில மாட்டிருச்சுன்னா என்ன ஆகும், நகர்ல அவங்க அதுல அப்படித்தான் நகராம அப்படி இப்படி இப்படின்னு தவிக்கிறானுங்க. தவிக்கிற நேரத்துல மாட்டிக்கிட்ட நேரத்துல ரதம் ஓட்ட முடியல, ரதம் முன்னேற முடியல, ஏன்னா ஆறு ரொம்பி தண்ணியெல்லாம் வெளியே வந்து அதெல்லாம் மண்ணெல்லாம் அந்த ஸ்டக் ஆயிடுச்சு வீல்ஸ் எல்லாம், அதுல ரதத்துல வேகமாவும் போக முடியல. அந்த நேரத்துல பாராக் வந்து அவங்க மேல பாஞ்சி எல்லாரையும் வெட்டுறான். பாருங்களேன் இது எப்படிங்க, இங்கெல்லாம் போடலையே அப்படின்னா அடுத்த அதிகாரம் படிச்சா தான் நமக்கு தெரியும். பாருங்க அடுத்த அதிகாரத்துல 5:20 இருக்கு, 20-21
வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின, கீசோன் நதி பூர்வ நதி ஆகிய கீசோன் நதியை அவர்களை அடித்துக் கொண்டு போயிற்று, என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய்.
பாருங்களேன் அதுல தான் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிளியரா வருது, வானங்கள்லாம் செயல்பட ஆரம்பிச்சுச்சு, மேகங்கள்லாம் செயல் பண்ண ஆரம்பிச்சு, இவங்க இவங்களுடைய ரதத்தை எடுத்துட்டு வரலாம், ஆனா கர்த்தர் தன்னுடைய ரதத்தை எடுத்துட்டு வந்தார். அவருடைய ரதம் எது, பைபிள்ல மேகங்கள். அந்த ரதத்தில் வந்து மலையா கொட்டினார், கொட்டும் போது அந்த மலை கொட்டினதுனால அந்த கீசோன் நதி அப்படியே எழும்பி அது ஓவர்ஃபுளோ ஆச்சு, இந்த கீசோன் ஸ்வெல்டுன்னு இங்கிலீஷ்ல வருது, ஓவர்ஃபுளோ ஆகி அவங்களை எல்லாம் விரட்ட அடிச்சிச்சு. அதான் நடக்குது பாருங்களேன், அந்த 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 சேரியட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு மூவ் ஆக முடியாத இருக்கும்போது பாராக் வந்து அது பயங்கரமா அவங்களை தாக்குனதை பாக்குறோம், தாக்குனதை பார்த்துட்டு இதான் சாக்குன்னு சொல்லி பாராக்கு, பாருங்களேன் ஆண்டவர் தான் போர் செய்யறாருல, மலை வருது இல்ல, மலையில அவங்க எல்லாம் அடிச்சுட்டு போட்டோம்னு அவர் உட்காந்துகிட்டு இருந்தாரா. பாருங்க 16 வசனத்துல என்ன செய்யறாரு,
சேனைகள் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனையெல்லாம் பட்டயக்கரைக்கு நான் விழுந்தது. ஒருவனும் மீதியாயிருக்கவில்லை.
ஒருவனும் பாருங்களேன், அவரு அதான் பயங்கரமா ஆண்டவர் செய்யறாரு, ஆண்டவர் செய்யறாரு, நான் அதனால பேசாம உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் இல்ல. ஆண்டவரும் பயங்கரமா அற்புதமா செயல்பட்டுகிட்டு இருக்காரு, யுத்தம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பாராக்கு அசதியா இல்ல, அவரும் பயங்கரமா அதுல தாக்குறத பாக்குறோம் இல்லைங்களா. தாக்கி ஒரு மனுஷனை ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் போது நம்மளுடைய செயல்களும் கீழ்ப்படிதலும் தீவிரிக்கணுமே தவிர நம்மள சோம்பேறி ஆக்கக்கூடாது. பாருங்களேன், ஆண்டவர் உதவி செய்யறாரு, ஆண்டவர் செஞ்சிருவாரு, அதனால நான் சோம்பேறியா இருப்பேன் இல்ல. ஆண்டவர் எனக்கு உதவி செய்யறாருன்னா யோசுவா காலத்திலயும் பாக்கிறோம், பாரா காலத்திலயும் பாக்கிறோம். ஆண்டவர் உதவி இருக்கும் போது நான் இன்னும் ஊக்கத்தோடு செய்வேன், இன்னும் ஆர்வத்தோடு செய்வேன் அப்படின்னு தான் அவங்க செய்யறத பாக்கிறோம். பாருங்களேன், அவர் தான் ஒரு மனுஷனையும் தப்ப விடல. 900 சேரிட்ஸ்ல எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, ஆனா ஒரு மனுஷனையும் தப்ப விடாம எல்லாரையும் சாவடிச்சாருன்னு. ஆனா ஒரே மனுஷன் தப்பி போனான், யார் அது? சிசேரா தப்பி போனான். பாருங்களேன், இதுல எல்லாமே கர்த்தருடைய செயல். அதிசயமா அவர் செய்யறத பாக்குறோம். அவங்களுக்கு என்ன மாதிரி ரட்சிப்பு, ஒரு பெண்ணை எழுப்பி, அந்த பாராக்கும் ஒரு டீம் ஒர்க், பாராக்கும் டெபோராவும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி ஆண்டவர் வார்த்தையில நம்பிக்கை வச்சு முடியாத சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை, 20 வருஷம் தங்களை ஒடுக்கி ஒடுக்கின காலத்தில் ஆண்டவர் வார்த்தையில் நம்பிக்கை வச்சு அடி எடுத்து வச்சாங்க. வைக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சு வெற்றியை கொடுக்கிறார். இந்த வெற்றியில ஆண்டவருடைய ரட்சிப்புல ஒரு சின்ன காரியத்தை கவனிக்கணும். பாருங்களேன், 11வது வசனத்துல ஒரு சின்ன காரியம் வருது.
மோசையின் மாமனாகிய ஓபாவின் புத்திரனாயிருக்கிற கேனியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்ட இருக்கிற சானாயின் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தார்.
நீங்க ஒருவேளை இந்த வசனத்தை படிச்சுட்டே வந்தா, நான் அப்படி படிக்கும் போது இதான் இதனால எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவரு ஒரு வீட்டை மாத்தினாருன்னு ஒரு விஷயம் வருது 11வது வசனத்துல. ஹெப்பார் என்றவர் தன்னுடைய மனைவியோடு ஒரு வீட்டை சேஞ்ச் பண்ணார். அவரு சவுத்துல இருக்கிறவர். யோசுவா இல்ல ஜட்ஜஸ் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை படிச்சீங்கன்னா, கேனைட்ஸ் அவங்க வந்து மோசேவுடைய மாமனார் இதுல இருந்து வந்தவங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்க, நாங்க யூதா குலத்தோடு வாழுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி யூதா குலத்துல இருந்தாங்க. அந்த 1வது அதிகாரம் படிக்கும் போது படிச்சோம். அவங்கள ஒரு மனுஷன் என்ன பண்ணா, அவன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண, ஏதோ பர்சனல் காரணம், அதனால அங்கெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பண்ணிருக்கான், வேற நார்த் பக்கம் வந்து குடியிருக்கிறதுக்கு வந்தான். இதை நம்ம யோசிக்கலாம், இதுல இதனால எனக்கு என்னையா, இதுல என்ன, ஒரு மனுஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுனால இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இது வந்து எந்த TV9லயோ எந்த நியூஸ் பேப்பர்லயோ வந்திருக்காது. ஒரு மனுஷன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணான், அதுல என்ன பெரிய விஷயம், என்ன அதுல பெரிய விஷயம் இருக்கு, அதுல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், ஒரு மனுஷன் அவன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதும் அவருடைய பராமரிப்பில் இருக்கு, அவருடைய மீட்பின் திட்டத்தில் இருக்குன்றதை தான் அந்த ஒரு சின்ன வசனம் காட்டுது. ஏன், அவன் சேஞ்ச் பண்ணி அங்க வந்து ஒரு இடத்துல கூடாரம் போட்டதுனால தான், அந்த ஹெப்பார் அங்க வந்ததுனால தான் அவனுடைய மனைவி தான் யாரு, ஜாயல். ஒருவேளை அவன் அங்க வராம இருந்தா ஜாயலே அங்க இருந்திருக்க முடியாது, சிசேராவு பெண்ணு கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்க முடியாது, ஒரு பெண்ணுனால சிசேரா செத்திருக்க முடியாது. உங்களுக்கு புரியுதுங்களா, தீர்க்க தரிசனத்தை எவ்வளவு அழகா எழுதி இருக்கிறாருன்னு. 11வது வசனம் சம்பந்தம் இல்லாத வசனம் மாதிரி இருக்கு. ஒருத்தன் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணான், அதுல என்ன இருக்குது பெரிய விஷயம். ஆண்டவர் காட்டுற இறையாண்மை உள்ள தேவன் ஒருத்தன் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பண்றதையும் தன்னுடைய மீட்பின் திட்டத்துல அவர் எப்படி பயன்படுத்துறார் பாருங்களேன். சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையிலும் சம்பந்தம் இல்லாத காரியமா இருக்கலாம், யாருமே மனுஷருங்க கவனிக்காத காரியமா இருக்கலாம், ஆனா அதை பயன்படுத்திய பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யறாருன்றதை பாக்கிறோம். பாருங்களேன், அவர் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணதுனால தான் அந்த இடத்துல இருக்கிறார். சரி, இந்த 17வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நானே சொல்லிடுறேன். சிசேரா தன்னுடைய 900 chariots இல்லைங்களா, அது எல்லாம் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்ட உடனே என்ன ஆச்சு, அவர் ரதத்தை விட்டு இறங்குறார். துரை இதான் வாழ்க்கையில, ரதத்தை விட்டு இறங்குறது. அவரை பார்க்க கற்பனை பண்ணி பாருங்க, பாவம் ரதத்தை விட்டு இப்பதான் இறங்குறார். தன்னுடைய ரதத்தில் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த மனுஷன், இப்போ அவருடைய ரதமே அவருக்கு ஆபத்தா மாறி போச்சு. அவர் பொழைக்கணும்னா ரதத்தை விட்டு இறங்கினாதான் பொழைக்க முடியும், அது மாட்டிக்கிச்சு. அதனால ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையில ஓடுறாரு. பாருங்களேன், அவன் பெருமை, அவனுடைய இது எப்படி இருந்திருக்கும். ஒருவேளை அவன் பார்த்து சிரிச்சிருக்கலாம், வந்து பார்த்துட்டு எல்லாம் கால்நடையில வந்துகிட்டு இருக்கீங்க, நான் ரதத்துல வரேன், எவ்வளவு பெருமையா போயிருந்திருப்பான், ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பான். ஆனா அவன் எது மேல பெருமையா இருந்தானோ, ஒரு சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, ஐஸ்வர்யத்தின் மேலேயோ ரதத்தின் மேலேயோ குதிரையின் மேலேயோ நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு. இவன் ரதத்தின் மேல் நம்பிக்கை வச்சான், அவன் நிலைமை என்ன ஆச்சு பாருங்களேன், அதுல இருந்து இறங்கி ஓடுறான், பயத்துல மெரமெரண்டு ரதங்கள்லாம் மாட்டிக்கிச்சு, எல்லாரும் செத்துட்டாங்க, அவன் ஒருத்தம் பொழைச்சு ஓடினானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரே ஓட்டம் பிடிக்கிறார், ரொம்ப ஜோரா ஓட்டம் பிடிக்கிறார், ஓட்டம் பிடிச்சிட்டு என்ன ஆகுது, அங்க போய் அவரு ஒரு கோட்டைக்குள்ள நுழையலாம்னா கோட்டை எல்லாம் எங்கேயும் கிடையாது. அங்க இருந்தது வந்து அங்க கேனனைட்ஸ் வந்து அந்த காலத்திலேயே ரொம்ப பக்தியா வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்களேன், கூடாரத்துல தான் வாசமா இருந்திருக்கிறாங்க. ஏன் கூடாரத்துல கேனனைட்ஸ்க்கு என்ன நம்பிக்கை, இந்த உலகம் ஆபிராம் வாழ்ந்த மாதிரி, ஆபிராம் இதுல இருந்து தான் அவங்களும் வந்தாங்க, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்ல, நமக்கு கூடாரத்திலேயே வாழ்ந்து போகணும்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஹெப்பாருடைய டென்ட் கிட்ட வர்றார் பாருங்களேன். அவர் ஓடி வந்து என்ன பண்றாரு,
சிசேரா கால்நடையா கேனியனான ஏவேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபின் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏவேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது.
அந்த காலத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் கெனைட்ஸுக்கும் ஜாபினுக்கும் ஒரு சமாதானம் இருந்துச்சு, அவங்க இவங்களை ஒடுக்கல, நல்ல ஒரு டேர்ம்ஸ்ல இருந்தாங்க. அதனால இவன் என்ன நினைச்சான், இவங்க நம்மளை பாதுகாப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில வந்து ஜாகேலுடைய வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா அங்க வராரு, வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணுது, அவரை போய் இன்வைட் பண்ணி வாங்க, ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களே அப்படின்னு அவரை இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு போகுது. வீட்டுக்குள்ள கூட்டு போய் ஒரு எவ்வளோ இறக்கத்தை காட்டுமோ காட்டுது இல்லைங்களா, அவர் படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குது. ஒருவேளை அந்த அம்மா எதுக்கு வெளியில் நின்றுருக்கலாம், அந்த போற பத்தியெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இஸ்ரவேல் ஜனங்க ஒருவேளை யாராவது அடிபட்டு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாம்னு நின்று இருந்திருக்கலாம். ஆனா சிசேராவை பார்த்த உடனே பாருங்களேன் ஜாகேல் என்ன பண்ணுது, வாங்கய்யா வாங்க, ஐயோ நீங்க ராஜா ரதத்துல வரவேண்டியவர் இப்படி வந்துட்டீங்களே, வாங்கய்யான்னு சொல்லி உள்ள கூட்டு போய் அவருக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்து, அவர் ஏதாவது தண்ணி கிடைக்குமாமா, நாத்து தொண்டையெல்லாம் வத்தி போச்சுமா அப்படின்னா, தண்ணி என்னையா அவங்களுக்கு பாலே கொடுக்கறன்னு சொல்லி பாலை எடுத்துட்டு போய் அவர் வாயில ஊத்து, அவர் குடிச்ச கடைசி சாகும் போது பால் ஊத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாலை ஊத்திட்டு அவர் குளிர்ந்து பயங்கரமா குளிர்ந்து குளிர்ந்த உடனே அவங்க வீட்டுல இருக்கிற நாலஞ்சு பெஸ்ட் எடுத்துட்டு போய் போத்திட்டு நீங்க நிம்மதியா படுங்க அப்படின்னு சொல்லி, நீ போய் வெளியில போய் பார்த்துட்டு யாராவது வந்தாங்கன்னா யாரும் இல்லன்னு சொல்லி அமைச்சிருமா அப்படின்னு, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சத்தமே கேட்க முடியாது, நிம்மதியா தூங்குங்கன்னு ஒரு குழந்தைய தூங்க வைக்கிறமா நல்லா தூங்க வச்சிருச்சு. தூங்க வச்சுட்டு என்ன பண்ணுது, அதை யோசிச்சு பாருங்களேன், தூங்க வச்சுட்டு பேசாம இருந்திருக்கலாம், ஆண்டவர் ஒருவேளை அந்த பெண்ணோடு பேசி இருக்கலாம், இல்லன்னா இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது இல்லைங்களா, நம்பிக்கை துரோகம் இது, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஆண்டவர் அந்த ரூலை இது பண்ணாதான் ரொம்ப நம்பிக்கை துரோகம், இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுது, ஒருவேளை ஆண்டவர் பேசி இருக்கலாம், இது சொந்த பகை ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய மகிமைக்காகவோ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நலனுக்காகவோ இது செய்யுது இல்லைங்களா, சொந்த பகையினால நமக்கு எதுவும் இது செய்யவே கூடாது, இதெல்லாம் தவறு. என்ன பண்ணுது, அந்த டென்ட் அடிக்கிறதுக்காக பெரிய ஆணி வச்சிருப்பான், டென்ட நிக்கிறதுக்காக அத ஒன்னு எடுத்துக்கிட்டு ஒரு ஹேமரை எடுத்துக்கிட்டு அவருடைய டெம்பிள்னா இங்க இல்லைங்களா, அவர் படுத்திருக்கிறார் பாவம் இப்படி, இங்க அந்த ஆணியை வச்சு ஒரே அடி அடிச்சு அவர் டென்ட்டை எப்படி பிக்ஸ் பண்ணுவோமோ பூமியில அவர் அப்படியே பிக்ஸ் நெயில்ட் அப்படின்ற மாதிரி அப்படியே அவர் துடிச்சு எந்திரிச்சாலும் எந்திரிக்க முடியாதபடிக்கு இங்க அடிச்ச ஆணி இங்க வந்து பூமிக்குள்ள போயிருச்சு, அப்படியே பிக்ஸ் பண்ணிருச்சு அவர் தலையை பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாராக்கு தேடி தேடி வராரு, வெளியே போயிட்டு நீ தேடுகிற மனிதனை நான் காண்பிக்கிறேன் வா அப்படின்னு கூட்டு போய் உள்ள காமிச்சா அவரு ஆணியில் அடிபட்டு பயங்கரமா தூங்கி இருக்கிறார் பாருங்களேன். அவர் மரண அப்படியே தூக்கத்திலிருந்தே அவரை மரணத்துக்கு அனுப்பிச்சிட்டதை பார்க்கறோம். சரி நமக்கு நேரம் ஆயிருச்சு, நான் ரொம்ப இதுல பயன்பாடுக்கு நம்ம நிறைய படிச்சுக்கலாம், ஒருவேளை அடுத்த வாரம் நம்ம பயன்பாடுகளே நிறைய காரியங்கள் இதுல பார்த்து படிக்க வேண்டியதா இருக்கும், நம்ம இதோடு முடிக்கலாம். இதுல பாக்குற ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும், இதுல இவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு ஒருத்தர் அருமையா சொல்லி இருக்கிறாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு யோசுவா மாதிரி ஒரு வாழ்க்கை, யோசுவா காலத்தின் மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கலாம், இல்லைன்னா ஜட்ஜஸ் காலம் போல ஒரு வாழ்க்கை இருக்கலாம். அது எதை பொறுத்திருக்கு, அந்த கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிச்சு கீழ்படுகிறானோ அந்த அளவுக்கு யோசுவா காலம் வெற்றி அவனுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் நம்பிக்காம விசுவாசம் இல்லாம கீழ்படியாமல வாழ்றனோ அந்த அளவுக்கு பாவத்தினால் அவன் ஒடுக்கப்படுவான். பாருங்களேன், அதான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. எப்பப்பெல்லாம் இந்த மக்கள் விசுவாசத்தோடு செயல்படுறாங்களோ ஆண்டவர் அவங்களுக்கு வெற்றியை தரா. பயன்பாடுக்கு பல காரியங்கள் நம்ம அடுத்த வாரம் நம்ம படிச்சுக்கலாம். ஜெபம் பண்ணுவோம்.